சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. அத்தியாயம் 50. கடற்கரை குடிசையில். ஒரு கணம் பிரமித்து பின்புறத்திலேயே பெரும் வசீகர எழில் உடைய அந்த அழகு பிம்பத்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். பரதவ ஸ்திரீகளைப் போல உடையணிந்து செம்பருத்தி சாறு பூசி உடல் வண்ணத்தின் வெண்மையை மாற்றியிருந்த அந்த நேரத்திலும் அவள் பின் அழகு சித்தத்தை குலைத்ததையும் குப்புற கிடந்ததால் வளைந்தோடிய பின்புற எழிற்கோடுகள் பெரும் பிரம்மையை தந்ததையும் கண்ட அந்த வாலிபனின் கண்கள் உணர்ச்சி வசப்பட்டு சலித்ததோடு உடலும் ஒருமுறை சிரித்ததை கண்ட அடிகள் விஷம புன்முறுவல் செய்து, மன்னவா, இந்த ஆராய்ச்சிக்கு இப்பொழுது நேரமில்லை. எப்பொழுது இவள் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கிறதோ, இவளை யாரோ துரத்தி வந்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயம். இவள் இங்கு வந்த நிமிடங்கள் பல ஓடியும் இன்னும் குடிசைக்கு யாரும் வராததில் இருந்து எப்படியோ துரத்தி வந்தவர்களை ராணி ஏமாற்றியிருக்கிறாள் என்பது புலனாகிறது என்று சொல்லிக் கொண்டே போனவர் சற்றென்று நின்று, ஆமாம், ராணியை உங்களுக்கு என்று வார்த்தையை முடிக்காமல் இழுத்தார். ராணியின் பீராழகில் லயித்திருந்ததாலும் அவளை தாங்கி நின்ற கைகளை தொடவிய எழிற்பகுதிகள் அளித்த இன்ப வேதனையாலும் சற்றே சுயநிலை மறந்திருந்த கரிகாலனின் உணர்ச்சிகள் அடிகள் குறிப்பிட்ட ஆபத்தினால் சற்று நிதானத்துக்கு வரவே அவன் சொன்னான், ராணியே, நன்றாக தெரியும் அடிகளே, கருவூர் மடத்தில் தெரியாமல் அவள் அறையில் ஏறி குதித்து என்னை இருங்கோவலிடமிருந்து காப்பாற்றியவளே ராணிதானே, நினைப்பில்லையா உங்களுக்கு? ஆம் ஆம், உண்மைதான் என்று தலையசைத்த கரிகாலனையும் மண்டியிட்டு உட்கார சொல்லி தாமும் உட்கார்ந்து மெல்ல ராணியின் முதுகில் இருந்த கத்தியை பிடுங்கினார். கத்தி ஆழமாக பதிந்திருந்ததால் தமது மேல் காஷாயத்தை சிறிது கிழித்து அந்த காயத்தில் கத்தியாலேயே துணியை செலுத்தி இரத்தத்தை மெல்ல நிறுத்தினார். பிறகு சுற்றிலும் உள்ள இரத்தத்தை துடைத்து இன்னொரு கிழிசலால் காயத்தை அழுத்த சுற்றிலும் கட்டினார். பிறகு, ராணியை இப்படி கொடுத்து விட்டு குடிசை மூலையில் தண்ணீர் இருக்கிறதா பாருங்கள் என்று கரிகாலனை பார்த்து கூறவே, கரிகாலனும் ராணியை அடிகளின் கைகளில் மாற்றிவிட்டு குடிசை மூலையில் இருந்த பாத்திரம் ஒன்றிலிருந்து ஒரு குவளையில் நீரை கொண்டு வந்து ராணியின் முகத்தில் தெளித்து உதடுகளில் சிறிது நீரை புகட்டினார். செம்பருத்தி சாறு அங்கங்கு அழிந்து விட்டதால் முகம் சில இடங்களில் பழுப்பாகவும் தெரிந்த அந்த நேரத்திலும் கவர்ச்சி எல்லாம் ஒன்று திரண்டு எழுந்தது போல காட்சியளித்த யவனராணி கரிகாலன் அளித்த நீரை பருகியதும் மெல்ல தன் நீலமணி கண்களை விழித்து அடிகளையும் சோழர் குல இளவலையும் சற்று ஏறெடுத்து நோக்கினாள். அவள் செவ்விய இதழ்கள் மெல்ல புன்முறுவலால் விகசித்தன. அடிகளை இங்கு நான் தான் வர சொன்னேன், ஆனால் மன்னவரை நான் எதிர்பார்க்கவில்லை என்ற சொற்களும் மதுரமாக அவள் இதழ்களில் இருந்து உதிர்ந்தன. நானும் உங்களை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்று சற்று சங்கடப்பட்டுக் கொண்டு பதில் சொன்ன கரிகாலனை நோக்கிய யவனராணி அவன் சங்கடத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்டாள். ஆதலால் மீண்டும் மோகன புன்முறுவல் செய்தாள். அந்த புன்முறுவலாலும் இரத்தம் செலவாகியதால் ஏற்கனவே ஏற்பட்ட களைப்பு அப்பொழுதும் இருந்ததாலும் பெருமூச்சின் காரணமாக வேகமாக எழுந்து தாழ்ந்த உடற்கவர்ச்சியை கண்டதாலும் உணர்ச்சிகளை பறக்குவிட்ட கரிகாலன் உடைய ராஜ களை சொட்டு முகம் ஓரளவு குழப்பமே அடைந்தது. மன்னவா, தாமதிக்க நேரமில்லை. என்னை துரத்தி வந்தவர்கள் எந்த வினாடியிலும் இங்கு வரலாம். அவர்களுக்கு வேறு வழியில் போக்கு காட்டி இங்கு வந்துவிட்டேன். இருப்பினும் அவர்கள் இந்த குடிசையை கூட்டத்திலும் என்னை தேடாமல் விட மாட்டார்கள். ஆகையால் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று துரிதப்படுத்தினாள். தூரிதத்தின் அவசியத்தை அடிகள் மட்டுமன்றி மன்னவனும் உணர்ந்திருந்ததால் ராணியை மெல்ல தூக்கி இருவரும் நிறுத்திய போது ராணி நடக்க முடியாமல் கஷ்டப்படுவதை கண்டார்கள். அந்த கஷ்டத்தோடு கஷ்டமாக ராணி கூறினாள், அடிகளே, அந்த கத்தியை இங்கு போட வேண்டாம், எடுத்து என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று. அது யவனர் தங்கள் மீது வீசிய கத்தி, அதன் பிடியில் யவன லிபி இருக்கிறது என்றார் அடிகள். அதை நானும் கவனித்தேன், ஆனால் யவனராணி மீது துணிந்து கத்தி வீசக்கூடிய யவனன் ஒருவன் இருக்கின்றானோ என்று கேட்டான் கரிகாலன். யவனராணி பரதவ பெண்ணானால் வீசலாம் அல்லவா? அதுவும் இந்த திருவிழா விடுதியிலிருந்து இருட்டில் திருட்டுத்தனமாக ஓடுபவர் மீது எந்த யவனன் கத்தி வீசாதிருப்பான் மன்னவா? அவன் வீசியது நியாயம். அதுவும் வீசியவன் டைபீரியஸாக இருக்கும் போது அது பெரிதும் நியாயமாகிறது. புகாரின் ராணியை கத்தி முனையில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யவனர்களின் படைத்தலைவனுக்கு இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்க முடியும் என்று சொன்ன ராணி, சரி சரி, அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்வோம், சீக்கிரம் இந்த குடிசையிலிருந்து தப்பி செல்வோம் என்று கூறிக்கொண்டு இருக்கையில் யவன வீரர்களின் சரக் சரக்கென்ற பாதரட்சை ஒலி குடிசைக்கு சற்று தூரத்தில் கேட்டது. இடையிலிருந்த தன் கத்தியை உருவிக் கொண்ட கரிகாலன், அடிகளே, ராணியை அழைத்துக் கொண்டு குடிசையின் பின்புறம் செல்லுங்கள், இதோ வழி என்று நீண்ட தன் வாளால் குடிசையின் பின்புற தட்டிகளை இரண்டே வெட்டுக்களில் அகற்றி சிறு வழி ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு மேலும் சொன்னார், அடிகளே, ராணி நடந்து வருவதானால் தூரிதமாக நீர் சொல்ல முடியாதாகையால் ராணியை தோளில் தூக்கி செல்லும். பின்பக்கம் திறந்த வழி திடலாயிருந்தாலும் கேளிக்கையை முன்னிட்டு விளக்குகள் எல்லாம் கடலை நோக்கி இருப்பதால் திடலின் தாண்டி தென்புறம் சென்றால் காவிரியோரமாக சுங்க சாவடியின் பக்கச்சுவர்களும் பெரும் தூண்களும் இருக்கின்றன. அந்த தூண்களின் மறைவில் ராணியை வைத்திரும் நான் வருகின்ற வீரர்களை கவனித்துவிட்டு வருகிறேன். சமநடிகள் சங்கடத்தால் தவித்தார். என்னடிகளே என்று அவர் ஆலசியத்தின் காரணமாக ஆத்திர மெல்ல இதயத்தில் உதயமாக கேட்டான் கரிகாலன். காவி உடை அணிந்து சுரமுண்டனம் செய்து கொண்டுள்ள நான் ராணியை தூக்கி செல்வதை யாராவது பார்த்தால் வித்தியாசமாக நினைப்பார்கள். நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள். அந்த கத்தியை என்னிடம் கொடுத்தால் வருகின்ற வீரர்களை நான் கவனித்துக் கொள்கின்றேன். அதுவும் மன்னரை இத்தகைய ஆபத்தில் தன்னம் தனியாக நான் விட்டு செல்வதை பிரம்மானந்தரும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று அடிகள் கூறினார். அடிகளே, தர்க்கத்துக்கும் நேரம் இதல்ல. சீக்கிரம் ராணியை தூக்கிச் செல்லும், இது என் கட்டளை என்று கரிகாலன் சொல்லிக் கொண்டிருக்கையில் வாயிலில் யவன வீரர்கள் தடதடவென்று உள்ளே வரும் ஓசை தடதடவென்று வரும் ஓசை கேட்டது. சீக்கிரம் என்று அடிகளை துரிதப்படுத்தி அவர் தோளில் ராணியை தூக்கி சாத்திய கரிகாலன் அவரை சரசரவென்று இழுத்துச் சென்று குடிசையின் பின்புற வழியில் திணித்து வெளியே தள்ளினார். பிறகு கடுவேகமாக வாயில் தட்டிக்கு அருகில் வந்து விளக்கை ஊதிவிட்டு உருவிய கத்தியோடு எதிரிகளை எதிர்பார்த்து நின்றார். நீண்ட நேரம் அவன் நிற்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிற்று. அடுத்த வினாடி,
யாரெங்கே கதவை தீர
என்ற அதிகார குரல் குடிசைக்கு வெளியே கேட்டது. பதில் ஏதும் கிடைக்காததால் வெகுண்ட யவன வீரர்களின் தலைவன்
அந்த பந்தத்தை இப்படி காட்டு
என்று கூறிக்கொண்டு குடிசையின் தட்டு கதவை பலமாக காலால் உதைத்தான். கதவு படீர் என்று திறந்ததும்
உள்ளே நுழையுங்கள், அந்த பெண் இருந்தால் இழுத்து வாருங்கள்
என்று கூறவே மூன்று வீரர்கள் உருவிய வாளோடு தடதடவென்று குடிசைக்குள் நுழைந்தனர். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.